إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف القرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء سرب بحلم அகிலங்கள் அனைத்தையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுபஹான ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு சொந்தமானதா. சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் இறைத்துனர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்தொடர்ந்த அவர்களது உத்தம தோழர்கள் தாபியீன்கள் தபஅத் தாபியீன்கள் ஏனைய எல்லா முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். விசுவாசியும் சோதனைகளும் என்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை இந்த ஜும்மா ஹுதுபாவிலே உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கிறேன். இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் அல்லாஹு தஆலா இதனை ஒரு சோதனை கூடமாகத்தான் வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறந்ததிலிருந்து அவன் இறக்கும் வரைக்கும் பல்வேறு விதமான சோதனைகளை இந்த உலகத்திலே அவன் அனுபவிக்கிறான். அதிலும் குறிப்பாக விசுவாசியை பொறுத்தவரையில் ஒரு மூமினை பொறுத்தவரையில் இந்த சோதனைகளுக்கும் அவனுக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பும் சம்பந்தமும் இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா எவர்கள் விசுவாசம் கொண்டிருக்கிறார்களோ இந்த இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக நாம் சோதிப்போம் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே கேட்கிறான் அஹசிபன்னாஸு அன் யுத்ரகூ அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனு. மனிதர்கள் நினைத்துக் கொண்டார்களா நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் விசுவாசம் கொண்டு விட்டோம் என்று சொல்லியதன் காரணமாக அவர்கள் வெறுமனே சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார். எனவே ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றதன் பிறகு ஈமானை அவர் அடைந்ததன் பிறகு அல்லாஹு தஆலா அவர்களை சோதிக்காமல் விடுவதில்லை. ஏதோ ஒரு அடிப்படையிலே ஏதோ ஒரு கோணத்திலே நிச்சயமாக அந்த விசுவாசியை அல்லாஹு தஆலா சோதிப்பார். இதனால்தான் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அத்-துன்யா சிஜ்னுல் முஃமினீன் வ ஜன்னத்துல் காஃபிரீன். இப்படி பல சோதனைகளுக்குள் பல குழப்பங்களுக்குள் முஸ்லிம்கள் மூமின்கள் ஆளாக்கப்படுவதன் காரணமாக இந்த உலக வாழ்க்கை என்பது விசுவாசிகளுக்கு சிறை கூடமாகவும் அதே போன்ற நிராகரிப்பாளர்களுக்கு அது சுவனத்தை போன்றும் இருக்கும் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே இப்படிப்பட்ட சோதனையான ஒரு காலத்திலே அதே போன்ற சோதனையான ஒரு வாழ்க்கை கட்டங்களைத்தான் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சோதனைகளை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா பல்வேறு அடிப்படைகளில் பல்வேறு கோணங்களிலே அல்லாஹ் இந்த சோதனை வைத்திருப்பான். எல்லோருக்கும் ஒரே விதமான சோதனை கிடையாது. அல்லாஹ்வினுடைய இந்த சோதனை வருவது என்பது உறுதி. அது யாருக்கு எப்படி வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது. அல்லாஹு தஆலா தான் நாடியவர்களுக்கு நாடிய பிரகாரம் நாடிய காலங்களிலே அல்லாஹ் சோதிப்பான். இதனை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்கிறான். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ பல விடயங்களை கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம். مِنَ الْخَوْفِ பயத்தை கொண்டு சோதிப்போம். وَالْجُوعِ பசி பட்டினியை கொண்டு நாங்கள் சோதிப்போம். وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ உடல்களிலும் உயிர்களிலும் அதே போன்று விளைச்சல் நிலங்களிலும் கனி வர்க்கங்களிலும் சோதனைகளை நாங்கள் ஏற்படுத்துவோம். இந்த நிலைமைகளில் இவ்வாறான சோதனைகளை யார் முகம் கொடுக்கிறார்களோ, முகம் கொடுத்து எவர்கள் அந்த சோதனைகளிலே துவண்டு விடாமல் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தின் 155வது வசனத்திலே சொல்கிறார். பல விடயங்களை கொண்டு அல்லாஹுடைய சோதனைகள் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் இருக்கும். அதே போன்று இந்த சோதனைகள் இல்லாமல் இந்த இஸ்லாத்திற்கு எதிரானவர்களாலும் இந்த இஸ்லாத்திற்கு சேறு பூசக்கூடியவர்களாலும் கூட ஒரு விசுவாசிக்கு நிச்சயமாக சோதனை வரும். அதையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், லதுபுலா உன்னபி அம்வாலிக்கும் வான் புசிக்கும், நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய சொத்துகளிலே சோதிக்கப்படுவீர்கள். அதே போன்று உங்களிலேயே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள், உங்களுடைய உயிர்களிலேயே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். வலதஸ்மாவுன்ன மினல்லதீன ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் இருந்தும் மின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் இருந்தும் வல்லதீன அஷ்ரகு அதன் கசீரா, எவர்கள் முஷ்ரிக்குகளாக இருக்கிறார்களோ இந்த இஸ்லாத்தை விட்டும் அப்பாற்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடமிருந்தும் நீங்கள் அதிகமான சோதனைகளை சந்திப்பீர்கள். பல இழிவான வார்த்தைகளை நீங்கள் அவர்களிடமிருந்து கேட்பீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொண்டால், நிச்சயமாக அதுதான் காரியங்களிலேயே மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு காரியம் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆலி இம்ரான் என்ற அத்தியாயத்தின் 186வது வசனத்திலே சொல்கிறார். எனவே மேலே சொன்ன இந்த அல் குர்ஆனிய வசனங்களின் பிரகாரம் இந்த சோதனைகள் என்பது ஒரு விசுவாசிக்கு வருவது உறுதி. நிச்சயமாக அது வரும். அது ஒவ்வொரு அமைப்பிலே வரும். ஒவ்வொரு விதங்களிலே அந்த சோதனைகள் வரும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலங்கள் அந்த சோதனையினுடைய காலங்கள் நீடிக்கும். அது அவரவர்களுடைய அல்லாஹு தஆலா நாடி இருக்கக்கூடிய அந்த தன்மைகளை பொறுத்து. இந்த சோதனைகள் யாருக்கு கடுமையாக இருக்கும், யாரை அல்லாஹு தஆலா மிக கடுமையாக சோதிப்பான் என்பதையும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுனன் இப்னு மாஜா என்ற கிரந்தத்திலே 4023வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், குல்து யா ரசூலல்லாஹ், ஒருமுறை வந்து நான் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டேன், அல்லாஹின் தூதரே, மன் அய்யுன்னாஸ் அஷத்து பலான், சோதனைகளால் மிக கடுமையாக பாதிக்கப்படக்கூடியவர்கள், மிக கடுமையான சோதனைகளை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் யார் என்று அல்லாஹ்வின் தூதரிடத்திலே நான் கேட்டேன். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் அம்பியா, முதலாவது மிக கடுமையான சோதனையை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் நபிமார். சும்மா அல் அம்சல் ஃபல் அம்சல், அந்த நபிமார்களை விட யார் தரங்களால் குறைவானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய தரங்கள் குறைவுகளுக்கு ஏற்ப அவர்களுடைய சோதனைகளும் குறை. எவர்கள் நபிமார்களாக இருக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்த ஈமானுடையவர்கள், மிக பலமான ஈமானை அவர்கள் அடைந்தவர்கள். இந்த நபிமார்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா கடுமையான சோதனைகளை கொடுக்கிறார். அதற்கு பிறகு ஈமானால் குறைந்தவர்களுக்கு அதைவிட கொஞ்சம் இலேசான சோதனைகள். அதைவிட ஈமானால் குறைந்தவர்களுக்கு அதைவிட கொஞ்சம் இலேசான சோதனைகள். இப்படி அவரவர்களுடைய ஈமானை பொறுத்த அந்த சோதனைகளுடைய அமைப்புகள் வித்தியாசப்படும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் தன்னுடைய மார்க்கம் எந்த அளவு இருக்கிறதோ, எந்த அளவு அவன் மார்க்கத்திலே உறுதியாக இருக்கிறானோ, அந்த உறுதியின் அளவுக்கு அவன் சோதிக்கப்படுவான். அவனுடைய மார்க்கத்திலே அவன் உறுதியானவனாக மிக பலமானவனாக இருந்தால் அவனுடைய சோதனைகளும் கடுமையானதாகவும் பலமானதாகவும் இருக்கும். எவர்கள் தங்களுடைய மார்க்கத்திலே பலவீனமானவர்களாக இருக்கிறார்களோ, அதிலே மென்மையான போக்கை கடைபிடிக்கிறார்களோ, அவர்களுடைய சோதனைகளும் மென்மையாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சோதனைக்கு கணிக்கப்படுவது அவர்களுடைய மார்க்கம். அவர்களுடைய மார்க்கம் எந்த அளவு உறுதியானதாகவும் பலமானதாகவும் இருக்கிறதோ அந்த அளவு ஒரு விசுவாசி சோதிக்கப்படுவார். ஒரு மனிதனை சோதனை பிடித்துக் கொண்டே இருக்கும். அந்த சோதனையிலே ஒரு மனிதன் சிக்கிக் கொண்டே இருப்பான். எந்த அளவு என்றால் பூமியிலே அவன் நடமாடுவான், அவனுக்கு எந்த ஒரு குற்றமும் இல்லாத ஒரு நிலையிலே அவன் நடமாடும் வரைக்கும் ஒரு விசுவாசிக்கு சோதனைகள் இருந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே இந்த சோதனையினுடைய அளவுகோல் இதுதான். எவர் எவர்களுக்கு மார்க்கம் உறுதியானதாக பலமானதாக உறுதியான ஈமானுடையவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுடைய அந்த ஈமானுக்கேற்ப அந்த சோதனைகளுடைய விகிதாசாரம் அதிகரித்து காணப்படும். நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், பல காலமாக இந்த இஸ்லாத்திலே இருக்கிறேன், நான் யாருக்கும் எந்த ஒரு அநியாயமும் செய்யவில்லை, நான் மிகவும் அல்லாஹுக்கு பொருத்தமாக நடந்து கொண்டிருக்கிறேன், இப்படி இருக்க ஏன் அல்லாஹு தாரா என்னை சோதிக்கிறான் என்று யாரும் கேட்டுவிடக்கூடாது. இவர் நல்லவர், இவர் ஒரு விசுவாசி, இவர் யாருக்கும் எந்த ஒரு குற்றமும் செய்யவில்லை, இப்படி இருக்கின்ற பொழுது ஏன் அல்லாஹு தாலா இவரை இப்படியான ஒரு சோதனைக்குள்ளே உட்படுத்தி இருக்கிறான் என்று யாரும் கேட்க முடியாது. எவர்கள் எவர்களுக்கு இந்த தீன் பலமானதாக உறுதியானதாக இருக்கிறதோ அந்த அளவு அவர்கள் சோதிக்கப்படுவார். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி, முஸ்னத் அஹமது என்ற கிரந்தத்திலே 27,079 இலக்கத்திலே பார்க்கலாம். ஒரு முறை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்தார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ற சஹாபிய பெண்மணியும் அவர்களோடு ஒரு சில பெண்களும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோய் விசாரிக்க வந்தார். வந்து பார்த்தபோது ஃபைதா ஸிகாஉன் முஅல்லக்குன் நஹ்வஹு, ஒரு நீர் தொட்டி அவர்களை நோக்கி தொங்கவிடப்பட்டிருக்கிறது. அந்த நீர் தொட்டியிலிருந்து நீர்கள் வழிந்து கொண்டிருக்கின்றன. அந்த நீரிலே அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மேனியை நனைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் நனைத்தார்கள் என்றால் கடுமையான காய்ச்சலின் காரணமாக அவர்களுடைய உடல் மிகவும் சூடாக இருந்தது. அந்த நேரத்திலே உடல் சூட்டை தணிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உடலை நீரால் நனைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி பார்த்த சந்தர்ப்பத்திலே அந்த பெண்மணி கேட்டார்கள், அல்லாஹின் தூதரே, நீங்கள் ஒரு அல்லாஹினுடைய தூதர், நீங்கள் ஒரு துஆ செய்தால் அல்லாஹு தஆலா உடனே ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது, எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யலாமே, நீங்கள் படக்கூடிய இந்த கஷ்டத்தை பார்க்க முடியவில்லை, எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள், உங்களுடைய துஆவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹு தஆலா உங்களுடைய இந்த சோதனையிலிருந்து விடுதலை ஆக்குவான் என்று அவர்கள் சொன்னார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மின் அஷத்தல் பலா அல் அம்பியா, நிச்சயமாக மனிதர்களிலேயே சோதனையில் மிகவும் கடுமையாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் நபிமார்கள். சுமல்லதீன எலூனகும் சுமல்லதீன எலூனகும், பிறகு அதற்கு அற்பால் குறைந்தவர்கள். அதைவிட சோதனைகளிலே குறைவானவர்கள், அதைவிட ஈமானினால் குறைந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அல்லாஹு தஆலா கடுமையான நோய்களையும் சோதனைகளையும் கொடுத்துத்தான் இருக்கிறார். இது நபிமார்களுக்கு மிக கடுமையானதாகவும், அதேபோன்று அதையினை விட தரங்களால் குறைந்த விசுவாசிகளுக்கு மிகவும் பலம் குறைந்த சோதனைகளாகவும் அது வரும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம். எனவே இப்படி கடுமையாக விசுவாசிகள் சோதிக்கப்படுவார். இந்த சோதனையை ஏன் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார்? இதனை அல்லாஹ் வைத்திருக்கக்கூடியதனுடைய நோக்கம் என்ன என்று நாங்கள் பார்த்தால், ஒரு சில நோக்கங்களுக்காக அல்லாஹு தஆலா இதனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த நோக்கங்கள் தெரியாமல், அந்த நோக்கங்களை அறியாமல், அல்லாஹ்விடத்திலே மட்டும் உள்ள அந்த அறிவை யாரும் சொல்லி இது இதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதற்காகத்தான் இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறார், கஷ்டப்படுகிறார் என்று யாரும் சொல்ல முடியாது. ஏன்? அது அல்லாஹுடைய மறைவான ஞானங்களில் உள்ளது. அல்லாஹு தஆலா ஏன் இந்த மனிதர்களை சோதிக்கிறான் என்றால், ஒரு சில விஷயங்களுக்காக அல்லாஹ் சோதிக்கிறான். முதலாவது, அல்லாஹ் சோதிப்பதனுடைய நோக்கம், ஒரு மனிதன் இந்த இஸ்லாத்திலே, இந்த ஈமானிலே, அல்லாஹுடைய நம்பிக்கையிலே, இந்த மார்க்கத்திலே உறுதியாக இருக்கிறானா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக அல்லாஹு தஆலா சோதிப்பான். இதனை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், வல நபுலு வன்னக்கும் ஹத்தா நஅலமல் முஜாஹிதீன மின்கும் வஸ்ஸாபிரூன். உங்களிலே யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே முயற்சி செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே பாடுபடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்காக பொறுமையோடு இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பரீட்சிப்பதற்காக உங்களை நிச்சயமாக சோதிப்போம். அதே போன்று வனபுலு அஹ்பாரக்கும், உங்களுடைய சோதனைகள் சந்தர்ப்பத்தில், கஷ்டமான சூழ்நிலையிலே உங்களுடைய ஈமான்கள் எப்படி இருக்கிறது என்ற அந்த செய்தியை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் சோதிப்போம் என்று சூரத்துல் முஹம்மத் என்ற அத்தியாயத்தின் 31வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். சோதனை வருவதனுடைய அடிப்படை நோக்கம் இது. முதலாவது, ஒரு மனிதர் இந்த இஸ்லாத்தை நோக்கி வந்துவிட்டால் அவர்களுக்கு அலையலையாக சோதனைகள் வரும், குடும்பங்களில் இருந்து வரும், சொத்துகளிலே வரும், பல இன்னல்களை துன்பங்களை அவர்கள் அனுபவிப்பார்கள். இதற்குள் ஷைத்தான் கொண்டு வந்து ஒரு சிந்தனையை போடுவான், இந்த மார்க்கத்தை ஏற்றதில் என்று உனக்கு தரித்திரியம் பிடித்திருக்கிறது என்று ஷைத்தான் போடுவான். இவ்வாறான சிந்தனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் ஒரு மனிதர் உள்ளாக்கப்படுவார். ஏன் அல்லா உள்ளாக்குகிறான்? இவர் இந்த சோதனைகளுக்கு மத்தியிலும் இந்த மார்க்கத்திலே ஊன்றுகோலாக, இதிலே உறுதியாக இவர் இருக்கிறாரா என்பதை அல்லாஹு தஆலா பார்ப்பதற்காக. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு காட்டு அரபி வந்தார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாயினி அலல் இஸ்லாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக என்னிடத்திலே பயத் செய் என்று சொன்னார். அவர் பயத் செய்தார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இஸ்லாத்தை ஏற்ற அந்த சந்தர்ப்பத்திலிருந்து அவருடைய உடம்பிலே நோய்கள் வர ஆரம்பித்து விட்டன. பல சோதனை அவர் முகம் கொடுத்தார், ஆனால் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த சோதனைகள் தாங்க முடியாமல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார், அக்கில்னி பைஅத்தி, என்னுடைய பைஅத்தை முறித்து விடுங்கள் என்று சொன்னார். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறிக்கவில்லை, ஆனால் அவர் அதனை முறித்துக் கொண்டு சென்று விட்டார். எனவே இவ்வாறான சோதனைகளை அல்லாஹு தஆலா தருவதனுடைய அடிப்படை நோக்கம், இந்த மார்க்கத்திலே நாம் உறுதியாக இருக்கிறோமா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக. சிலருக்கு அல்லாஹு தஆலா அதிகமான பெண் பிள்ளைகளை கொடுத்து சோதிப்பான். ஏன் சோதிக்கிறான்? இந்த மார்க்கத்திலே இவர் இந்த பிள்ளைகளை வைத்துக் கொண்டு திருமணம் முடிக்க முடியாமல் வைத்துக் கொண்டிருக்கிறாரா, அல்லது பிள்ளைகளை முஷ்ரிக்களாக ஆக்கி இவரும் முஷ்ரிக்காக மாறிவிடுகிறாரா என்பதை பரீட்சிப்பதற்காக அல்லாஹ் வைக்கிறார். இந்த சோதனையிலே பெயிலாகுவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த ஒரு சோதனையின் போதும் மார்க்கத்திலே குறை காண்பதோ, எந்த ஒரு சோதனையின் போதும் அல்லாஹ்வுடைய அருள்கள் விஷயத்திலே நம்பிக்கை இழப்பதோ ஒரு முஸ்லிமுடைய, ஒரு மூமினுடைய சரியான ஒரு பண்பு கிடையாது. அல்லாஹுத்தால ஒவ்வொரு விதங்களிலே ஒவ்வொரு மனிதர்களை சோதிப்பான். அந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் பொறுமையோடு இருப்பவன் தான் உண்மையான ஒரு விசுவாசி. இந்த சத்தியத்திலே மென்மேலும் அவருடைய கால் பாதங்கள் உறுதி அடையும், அவன் தான் விசுவாசி. அப்படிப்பட்ட விசுவாசத்தை நாங்கள் அடைய வேண்டும். இந்த விசுவாசத்தை நாங்கள் அடைகிறோமா இல்லையா என்பதை பார்ப்பதற்காகத்தான் இந்த சோதனை, வேறு எந்த ஒரு நோக்கமும் அல்ல. அல்லாஹு தஆலா இந்த ஒரு நோக்கத்திற்காக சோதிப்பான். அதே போல் இந்த சோதனைகள் ஏன் வருகிறது? இதனுடைய இரண்டாவது ஒரு நோக்கம் அல்லாஹ்வுடைய, ஒரு மனிதர் குற்றங்கள் செய்திருப்பார், தவறுகள் செய்திருப்பார். அந்த தவறுகளின் அடிப்படையிலே நாளை மறுமை நாளிலே அவரை போய் நாம் தண்டிக்க கூடாது, இந்த உலகத்திலேயே அவருடைய அந்த தண்டனையை நாம் கொடுத்துவிட வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா சோதிப்பான். இதையும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுனன் திர்மிதி என்ற கிரந்தத்திலே 2396 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, இதா அராதல்லாஹு பிஅப்திஹில் கைர், யாருடைய எந்த ஒரு அடியான் விஷயத்தில் அவர் அல்லாஹு தஆலா ஒரு நலவை நாடிவிட்டால், அஜ்ஜல லஹுல் உகூபத ஃபித் துன்யா, அவருக்கு இந்த உலகத்திலேயே தண்டனை துரிதமாக கொடுத்து விடுவான். ஒரு அடியானை பிடிக்க வேண்டும், அவனை தண்டிக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய விஷயத்திலே தீமையை நாடிவிட்டால், அவன் செய்யக்கூடிய எந்த ஒரு குற்றங்களுக்கும் இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா பிடிக்க மாட்டான். அவர் நல்ல சுகபோகமாக இருப்பார், நல்ல இன்பத்திலே அவர் இருப்பார். ஒவ்வொரு குற்றங்கள் செய்ய செய்ய அவர் இந்த உலக விஷயங்களிலே உயர்ந்து கொண்டே செல்லுவார். இவருடைய விஷயம் என்ன? அல்லாஹு தஆலா இவருடைய தண்டனையை பிற்படுத்தி வைத்திருக்கிறார். அவரை மறுமையிலே தண்டிப்பதற்காக என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே சோதனைகள் வழங்கப்படுவதனுடைய இரண்டாவது நோக்கம், ஒரு மனிதன் அவன் குற்றங்களை செய்திருக்கிறான், அவனுடைய குற்றங்களுக்கான தண்டனை மறுமையிலே அவனுக்கு கொடுத்தால் அவன் தாங்கிக் கொள்ள மாட்டான். அவனுக்கு நாம் அதனை விரும்பக்கூடாது. இந்த உலகத்திலேயே அவனை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக, இந்த உலகத்திலேயே அவன் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா கொடுப்பது. ஏன் கொடுக்கிறான்? மறுமையினுடைய தண்டனை கடுமையானது, இந்த உலகத்தினுடைய தண்டனை என்பது மிக மிக எளிதானது, மிஞ்சி மிஞ்சி போனால் உயிர் போகும். ஆனால் மறுமையினுடைய தண்டனையை பொறுத்தவரை நாலா பக்கங்களிலிருந்தும் உயிர் போகக்கூடிய வேதனை நடக்கும், உயிர் பிரியாது. எனவே இந்த சோதனைகள் வருவதனுடைய இரண்டாவது நோக்கம் இது. அதே போன்று அல்லாஹு தஆலா மூன்றாவது ஒரு நோக்கத்திற்காக ஒரு மனிதனை சோதிப்பான். அது என்ன நோக்கம் என்றால், அவனுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவனுடைய அந்தஸ்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா சோதிப்பான். இது சம்பந்தமாக அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்னத் அஹமத் கிரந்தத்திலே 25264 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரகஹு வஜ்உன், ஒரு முறை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு நோய் தீண்டியது. அவர்கள் அந்த நோயின் காரணமாக அவர்கள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த நோயினுடைய வருத்தம் தாங்க முடியாமல் தங்களுடைய விருப்புகளிலே அங்கும் இங்கும் அவர்கள் புரண்டு கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படக்கூடிய அந்த கஷ்டத்தை பார்த்து அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார், நீங்கள் இந்த நோயினுடைய கஷ்டத்தை தாங்க முடியாமல் அங்கும் இங்கும் புரள்கிறீர்களே, இதே நோயிலே மற்றவர்கள் கஷ்டப்பட்டு இப்படி புரண்டால் நீங்கள் தாங்கிக் கொள்ள மாட்டீர்களே என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே இன்ன ஸாலிஹீன யுஷத்தது அலைஹிம், இந்த நோய்கள் அதே போன்று இந்த கஷ்டங்கள் நல்லவர்களுக்கு அல்லாஹு தஆலா கடுமையாக கொடுப்பார் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். வஇன்னஹு லா யுஸீபு முஃமினன் நக்பதன் மின் ஷௌக்கின் ஃபமா ஃபௌக தாலிக், எந்த ஒரு விசுவாசியாவது ஒரு முள் தீண்டுமாக இருந்தால் அல்லது அதை விட ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஒரு முஸ்லிமை பாதிக்குமாக இருந்தால், அந்த பாதிப்பின் மூலமாக இல்ல ஹத்தபிஹி ஹதாயாஹு, அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய குற்றங்களை அகற்றி அதே போன்று அதன் மூலமாக அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தியே தவிர இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே சோதனைகள் வழங்கப்படுவதனுடைய அடுத்த நோக்கம் ஒரு மனிதன் மன்னிக்கப்பட வேண்டும், அதே போன்று அவன் தான் இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்தில் இருந்து அவன் உயர்ந்து வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா அந்த சோதனைகளை கொடுப்பான். الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد. நான் ஏற்கனவே சொன்னது மூன்றாவது நோக்கம் ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதும், அதே போன்று ஒரு மனிதனுடைய இருக்கக்கூடிய அந்தஸ்திலிருந்து அவனுடைய அந்தஸ்தை உயர்த்துவதும் அல்லாஹு தஆலா அவனுக்கு சோதனை வழங்குவதற்கான இன்னும் ஒரு நோக்கம். அதே போன்று அல்லாஹு தஆலா சோதனை வழங்குவதற்கான அடுத்த ஒரு நோக்கம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அது என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா இப்படி ஒரு அந்தஸ்து என்று வைத்திருப்பார். உதாரணத்திற்கு ஒரு மோமினுக்கு இவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், உயர்தரமான அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நாடியிருப்பார். ஆனால் அந்த நாட்டத்திற்கு ஏற்ப அவருடைய அமல்கள் போகாது, அமல்கள் சரியாக இல்லை, அந்த அந்தஸ்தை அடையக்கூடியவாறு அவருடைய அமல்கள் இல்லை, அமல்கள் குறையும். இந்த நேரத்திலே அந்த இடத்தை நிரப்ப வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நாடி இருக்கக்கூடிய அந்த உயர்வான அந்தஸ்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை சோதனைக்குட்படுத்துவான். இதையும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஸஹீஹ் இப்னு ஹிப்பான் என்ற கிரந்தத்திலே 2908 இலக்கத்திலே நாங்கள் பார்க்கலாம். ஒரு மனிதனுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கும், அந்த அந்தஸ்தை அவர் தன்னுடைய அமல்களின் மூலமாக அடைந்திருக்க மாட்டார், ஆனால் அவருக்கு அந்த அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அவருக்கு நலவை நாடுவான். அதற்காக அல்லாஹு தஆலா அவரை சோதனைக்குட்படுத்துவான். அந்த சோதனைகள் அபூதாவுது என்ற கிரந்தத்திலே வரக்கூடிய செய்தியிலே, அது அவருடைய உடம்பிலே வரும், அவருடைய பிள்ளைகளிலே வரும், அவருடைய மனைவிகளிலே வரும், அவருடைய விவசாயங்களிலே வரும், அவர் கை வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் அது வரும். ஏன் கொடுக்கிறான்? அவருக்கு நான் தான் நினைத்திருக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை அவர் சோதனைகளின் மூலமாக அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கொடுக்கிறார். அமல்கள் போதாது. அதே போன்று இந்த சோதனைகள் வழங்கப்படுவதனுடைய அடுத்த ஒரு நோக்கம்தான், அல்லாஹ் அவர்களை விரும்புகிறான். எவர்களை அல்லாஹு தஆலா விரும்புகிறானோ அவர்களை அல்லாஹு தஆலா சோதிப்பான். இது சம்பந்தமான ஹதீஸ் சுனன் முஸ்னத் அஹமத் என்ற கிரந்தத்திலே 20283 இலக்கத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது இதா அஹப்பல்லாஹு கௌமன் இப்தலாஹு, யாரையாவது சரி அல்லாஹு தஆலா விரும்பினால் அவர்களை அல்லாஹு தஆலா சோதிப்பான். ஃபமன் சபர், அந்த சோதனையின் போது யார் பொறுமையாக இருக்கிறார்களோ, ஃபலஹு சபர், அவருக்கு பொறுமை இருக்கிறது. வமன் ஜஸியா, யார் அந்த சோதனையின் போது பதற்றமடைந்து விடுகிறார்களோ, திடுக்கப்பட்டு விடுகிறார்களோ, தான் இருக்கக்கூடிய நிலையை சரிபார்க்க வேண்டும், நான் இருப்பது சரிதானா என்று யார் அங்கலாய்த்து விடுகிறார்களோ அவர்களுக்கு அந்த பதற்றம்தான் மிஞ்சும் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்னொரு சந்தர்ப்பத்திலே ஒரு நபி தோழரை பார்த்து அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், நீ அல்லாஹை விரும்புகிறாயா, அவனுடைய தூதரை விரும்புகிறாயா என்று கேட்டபொழுது அவர் ஆம் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மேடுகளில் இருந்து எப்படி தண்ணீர் பள்ளங்களை நோக்கி வேகமாக ஓடி வருமோ, அதே போன்று எவர்கள் அல்லாஹை விரும்புகிறார்களோ, அவனுடைய தூதரை விரும்புகிறார்களோ, அதே போன்று எவர்களை அல்லாஹும் அவனுடைய தூதரும் விரும்புகிறார்களோ, அவர்களுக்கு இந்த மேடுகளிலிருந்து நீர் வழிந்தோடி பள்ளங்களை அடைவதைப் போன்று அவர்களை எல்லா சோதனைகளும் வந்து அடையும் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே சோதனைகளுடைய அடிப்படை நோக்கம் இவைகள் தான். ஒன்று, அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய தண்டனை இந்த உலகத்திலே துரிதப்படுத்த வேண்டும் என்பதற்காக கொடுப்பான்.
அதே போல் அல்லாஹு தஆலா இவன் உறுதியாக இருக்கிறானா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக கொடுப்பான். அதே போல் அல்லாஹு தஆலா இவனுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக கொடுப்பான். அதே போன்று அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக கொடுப்பான். அதே போன்று அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு ஒரு அந்தஸ்தை வைத்துவிட்டு அந்த அந்தஸ்தின் மூலமாக அவருடைய நன்மைகள் போதாமல் இருக்கின்ற பொழுது சோதனைகளின் மூலமாக அந்த நன்மையை அவன் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுப்பான். அதே போன்று அல்லாஹு தஆலா விரும்பி ஒரு மனிதனை அந்த சோதனையை கொடுப்பான். இப்படி பல நோக்கங்களுக்காக சோதனைகள் இருக்கின்றன. இதில் யாரும் யாருக்கும் எந்த எதற்காக இந்த சோதனைகள் வருகின்றன என்று சொல்ல முடியாது. அந்த அறிவு அவர்களுக்கு கிடையாது. அல்லாஹு தஆலாவிடத்திலே தான் அந்த அறிவு இருக்கிறது. அந்த அறிவு விஷயத்திலே யாரும் கை வைக்க முடியாது. அல்லாஹு தஆலா ஒரு சில நேரங்களிலே இந்த ஐந்து நோக்கங்களையும் ஒரு முஸ்லிமிலே நிறைய பார்க்க வேண்டும் என்பதற்காக கொடுப்பான். இந்த சோதனைகளின் போது பொறுமையாக இருந்து அந்த எல்லா சோதனைகளிலும் அல்லாஹ்வே நாடி நின்று அவனிடத்திலேயே எல்லா காரியங்களையும் யார் பொறுப்பு சாட்டி இந்த மார்க்கத்திலே உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் விசுவாசிகள். அப்படிப்பட்ட விசுவாசிகள் கூட்டத்திலே அல்லாஹு தஆலா நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்க வேண்டும். வாக்குலு கோலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீமன் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வபஅத் اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد சோதனைகளும் விசுவாசிகளும் என்ற தலைப்பில் நாம ஜும்மாவில் சில விஷயங்களை பார்த்தோம். அதில் அவர் சுருக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விசுவாசியையும் சோதிக்கிறதுங்கிறது உறுதி. அது அல்லாஹ் உறுதியாகவே சொல்லிட்டான். அரபு நடையில் அந்த வல நபுலு ஒன்ன என்ற அந்த சொல்ல எடுத்துக்கொண்டாலே தெளிவாக விளங்குது. நிச்சயமாக நாங்கள் சோதிப்போம், இது அல்லாஹனுடைய ஒரு உறுதி. அப்ப அந்த சோதனை யாருக்கு கடுமையா இருக்குன்னு சொல்லி சொன்னா, யார் உயர்தரமான சிறந்த விசுவாசிகளாக உறுதியான ஈமானுடைய மார்க்கமுடையவங்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த சோதனைகள் கடுமையாக இருக்கும். அது ஒரு விஷயம். இந்த சோதனைகள் அல்லாஹ் ஏன் ஏற்படுத்தினான் அப்படின்னு பார்த்தா, அதுலேயும் ஒரு சில நோக்கங்கள் அல்லாஹுடைய. வேணா ஒருவர் இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறாரா இல்லையா என்று பார்க்கணும், அல்லது அவருக்கு மறுமையில் கிடைக்க வேண்டிய தண்டனையை இந்த உலகத்திலேயே கொடுத்துடணும், அது மாதிரி அவங்களோட பாவங்களை மன்னிக்க செய்யணும், அவங்களோட தரஜாவை அந்தஸ்த கூட்டணும், அவங்கள விரும்பணும், அதே மாதிரி அவங்களுக்குரிய அந்த சுவன அந்தஸ்து ஏற்கனவே நாடி இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்து அவங்கள அமல்கள் போதாட்டினா அதை அவங்களுக்கு கொடுக்கத்தான் வேணும். இந்த ஒரு சில நோக்கங்களுக்காக அல்லாஹ் இந்த சோதனையை வச்சிருக்கிறேன். இந்த உலகத்திலேயே தண்டனை கிடைக்கணும், மறுமையில எனக்கு கிடைக்க கூடாது என்று நினைக்கக்கூடியவங்க இப்படி ஒரு வேலை செஞ்சிடக்கூடாது. எப்படின்னு சொன்னா, அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்திலே தார தண்டனை எல்லாம் தந்துரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கவும் கூடாது. ஏன்னு சொன்னா, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபி நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க, அவங்கள பார்க்க போனோம். பார்க்க போனா நல்ல திடகாத்திரமா இருந்த அந்த மனுஷன் அந்த நோயால வந்து அப்படியே அந்த உருகி அந்த கோழி குஞ்சு மாதிரி போயிட்டார், ரொம்ப பலவீனமாகிட்டார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை பார்த்து கேட்டாங்க, நீ ஏதாவது அல்லாஹ்ட்ட கேட்டியா அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, அதாவது அல்லாஹ்ட்ட நான் இப்படி ஒரு துஆவை கேட்டேன், என்ன ஏதாவது தண்டிக்கிறதாக இருந்தா அந்த தண்டனை எல்லாத்தையும் உலகத்திலேயே தந்துரு, மறுமையில என்ன தண்டிச்சிடாத என்று நான் அல்லாஹ்ட கேட்டேன் அப்படின்னா, அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுதான் உனக்கு இந்த நிலைமை, இப்படி யாரும் கேட்க கூடாது. அது அல்லாஹ்வா நாடி கொடுக்கிறது அது வேற விஷயம், நாங்களாக கேட்டு வாங்கிக்கொள்ள கூடாது. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இந்த துஆவை நீங்க ஓதி வாங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகினா அஸாபன்னார், எங்களுடைய ரப்பே, எங்களுக்கு இந்த உலகத்திலையும் நீ நல்லதை தந்தது, ஆகிரத்திலையும் எங்களுக்கு நல்லதையே தா, அதே மாதிரி நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்துரு என்று சொல்லி நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை தொட்டு வருது, அவங்க அடிக்கடி கேட்கக்கூடிய பிரார்த்தனை இது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஹசனா வகினா அதாபன்னார். எங்களுக்கு அல்லாஹ்விட்ட இருந்து நாங்கள் தண்டனையை வாங்கி கொள்ளக்கூடாது, கேட்டு வாங்கக்கூடாது. ஆனா அல்லாஹ்வா கொடுக்கிற நேரம் நாங்க பொறுமையாக அதை ஏற்றுக்கொள்வோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க அடிக்கடி கேட்கக்கூடிய இன்னொரு பிரார்த்தனை, அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுகல் முஆஃபாத் ஃபித் துன்யா வல் ஆஹிரா, யா அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நான் ஆரோக்கியமாக இருப்பதை வேண்டுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க கேட்டிருக்கிறான். கேட்ட பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் கொடுத்தும் இருக்கிறான், அதையும் தாண்டி அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹ் சோதிச்சும் இருக்கிறான். அவங்களோட ஆரோக்கியங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாரி அல்லாஹு தஆலா சில சோதனைகளை கொடுத்தும் இருக்கிறான். நாங்க மேல ஜும்மாவில சில ஹதீஸ்களை பார்த்தோம், நோயினால உருண்டு புரண்டு வந்தாங்க, அது மாதிரி அவங்களுக்கு அந்த காய்ச்சல் கடுமையா இருந்ததால நீரை அள்ளி மேல தடவிக்கிட்டு இருந்தாங்க, சஹாபாக்களுக்கு பார்க்கவே இல்லை. அது மாதிரி உஹத் யுத்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கடவாய் பல்லையெல்லாம் உடைச்சாங்க காஃபிர்கள், அதில் கஷ்டப்பட்டாங்க, இரத்தம் ஓடிச்சு நிற்கவே இல்லை. கடைசியில் ஏழாம வந்து பாய் துண்டை எரித்து அதில் சாம்பல் அப்பி விட்டாங்க நின்றுட்டு, இப்படியான பல விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்குறோம். இந்த சோதனைகள் எல்லாருக்கும் வரும். இந்த சோதனைகள் வார நேரங்களில் வந்து அடுத்த முஸ்லீமுக்கு ஒரு சோதனை வந்தால் நாங்கள் அவங்களுக்கு பொறுமையை கொண்டு, அதாவது நல்ல உபதேசங்களை செய்யணும், பொறுமையாக இருங்க, கூடிய சீக்கிரம் இது மாறிடும், அல்லாஹ் உங்களுக்கு நலவை நாடி இருப்பான், உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு சில ஆறுதலான வார்த்தைகளை சொல்லலாம். லா பஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நோயாளியை பார்க்க போனா அவங்களுக்கு இப்படி ஒரு ஆறுதலை சொல்லுவாங்க, அல்லாஹ் நாடினால் உங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு உங்களோட நோய் குணமாகிடும், நீங்க பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு ஆலோசனையை சொல்லுவாங்க. இதே நோய் ஒரு முஸ்லீமுக்கு வந்துவிட்டால் அல்லது ஏதாவது ஒரு சோதனை வந்துவிட்டால் அது எந்த அமைப்பிலையும் இருக்கட்டும், இன்னமின் அம்வாலிக்கும் வாவுலாதிக்கும் ஃபித்னத் அல்லாஹ் சொல்றான். நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகளிலும் அதே மாதிரி உங்களுடைய சொத்து செல்வங்களிலும் ஃபித்னா இருக்குது, குழப்பம் சோதனை உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்படி ஏதாவது ஒரு அமைப்பில் நாங்கள் சோதிக்கப்பட்டால் ஒரு விசுவாசி பொறுமையை தான் கடைபிடிக்கும், பொறுமையாக இருக்கும். அதுல வந்து அவர் அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கை இழக்கிறதோ அல்லது இந்த மார்க்கத்திலிருந்து நாம் நுழைஞ்சத்திலிருந்து நமக்கு இந்த சோதனைகள் தான் நடக்குதுங்கிறதோ, அதை ஒரு சில நேரம் அமீரால் ஒரு ஆள் சோதிக்கப்படுவார் அந்த நேரத்தில் இந்த இஸ்லாத்தை விட்டு போறதோ, அல்லது ஏதாவது முஸ்லீம்களால் ஒரு ஆள் சோதிக்கப்படுற நேரத்தில் இது என்ன முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள விட்டு போறதோ, இதெல்லாம் செய்யலாது. எப்படி அந்த சோதனைகள் வந்தாலும் ஒரு முஸ்லீம் பொறுமையை தான் கடைபிடிக்கும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபபஷ்ஷிரி ஸாபிரீன், இப்படி நாங்கள் நிச்சயமாக சோதனைகளை கொடுப்போம், அந்த நேரத்தில் யார் பொறுமையாக இருக்கிறாங்களோ அந்த பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்க நன்மாராயன் சொல்லுங்க சொல்லிப்பட்ட அல்லாஹு தஆலா அந்த பொறுமையாளர்களுடைய அந்த தன்மைகளை சொல்றான். அல்லதீன இதா அசாபத்ஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த பொறுமையாளர்களுடைய தன்மை எப்படி என்று சொன்னால், அவங்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டால் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுவார், அந்த வார்த்தை ஆழமான ஒரு வார்த்தை, இன்னா லில்லாஹி, நிச்சயமாக நாங்கள் அல்லாஹுக்காகவே இருக்கிறோம், வ இன்னா இலைஹி ராஜிஊன், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் வேறு ஒருவரை நோக்கி திரும்ப மாட்டோம், எல்லா சோதனைகளின் போதும் அவனை நோக்கியே நாங்கள் திரும்புவோம் என்று அந்த உண்மையான பொறுமையான அந்த விசுவாசிகள் பிரார்த்திப்பாங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா அல்குர்ஆன்ல சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான் அந்த பொறுமையாளர்களை பத்தி, உலாயிகா அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம், அந்த பொறுமையாளர்கள் அவர்களுக்கு அல்லாஹினுடைய அருள்கள் இருக்கிறது, அல்லாஹினுடைய சுபசோசனங்கள் அவர்களுக்கு இருக்கிறது, வரஹ்மா உலாஇகஹுமுல் முஹ்ததூன், உண்மையிலேயே அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்ப இதுதான் சோதனை சந்தர்ப்பத்திலே ஒரு முஸ்லிம் காக்க வேண்டிய விஷயங்கள். சோதனை வந்தத்தோட அந்த இடத்துல அதுக்குரிய பாஞ்சு உளுந்து சில ஆக்ஷன்களை எடுத்து போட்டு கடைசியில் இனி ஏழாவது கட்டத்தில் பொறுமை ஆகிக்கிறது, அது இல்லை அங்கே பொறுமை. அஸ்ஸபரு இந்த சதமத்தில் ஊலா, சோதனை ஏற்படக்கூடிய ஆரம்ப கட்டத்திலேயே ஒருவர் பொறுமையாக இருக்கிறது தான் பொறுமை. திடீர்னு ஒரு ஆள் ஒரு சகோதரருக்கு ஒரு குழந்தை வஃபாத் ஆகிட்டு உடனே அவர் அழுது ஒப்பாடி வச்சு அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு அங்கே தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இனி வேற வழி இல்லை, சரி பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு பொறுமையாகிக்கிறது பொறுமை இல்லை. அந்த ஆரம்ப ஒரு இழப்பின் போதே யார் பொறுமையாக இருக்கிறாங்களோ அவர்கள் தான் பொறுமைசாலி, அதுதான் சரியான பொறுமை. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதுதான் சோதனைக்குரிய நோக்கங்கள். இந்த நோக்கங்கள் யார் யாருக்கு என்னென்ன நோக்கம் நீங்களுக்கு சொல்லலாம். ஒரு ஆளுக்கு சோதனை வந்ததோட இவர் நிறைய குற்றங்கள் செஞ்சிருப்பாராய்க்கும், அதான் அல்லாஹ் இவரை இப்பவே தண்டிக்கிறான், எங்களுக்கு தெரியாது. அல்லது இவர் நல்ல ஒரு விசுவாசி, அல்லாஹ் இவரை ரொம்ப உயரத்துல கொண்டு வரதுக்கு சொல்றான், எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் அதுல சொல்ல இயலாது. சோதனைக்குட்பட்டு இருக்கிறார், அவருக்காக அந்த சோதனையை நீக்கிறதுக்கு அல்லாட்ட துவா செய்யலாம், அவருக்கு ஆறுதலை சொல்லலாம், விதுதலை சொல்லலாம். மற்றபடிக்கு தேவையில்லாத விஷயங்களை, எங்களுக்கு அறிவில்லாத விஷயங்களை நாங்கள் தலைப்படக்கூடாது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது இன்ஷா அல்லாஹ் மதரசத்துல் முஸ்லிமி அல் குல்லியத்துல் இஸ்லாமியா மதரசா வந்து இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஆரம்பமாக இருக்குது. ரெண்டு அடுத்த பெஞ்ச், அதாவது ஏற்கனவே ஒரு பெஞ்ச் ஒரு நாலஞ்சு வருஷமா படித்தாங்க, அவங்களோட படிப்புகள் முடிஞ்சிட்டது. இப்போ நாங்கள் அடுத்த பெஞ்ச உருவாக்கிறோம், ஏற்கனவே அது உருவாக்கப்பட்டது வாழைச்சேனையில் ஒரு கிட்டத்தட்ட 35 பிள்ளைகள். இப்போ அந்த பிள்ளைகளை நாங்கள் ரெண்டாக பிரிக்கிறோம். ஒரு சில பிள்ளைகள் ஒரு 15-16 பிள்ளைகள் கிழக்கு மாகாணம் அது அதற்குட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை வாழைச்சேனையிலேயே அவங்கள அங்கே தங்க வச்சு படித்து கொடுக்கறது. அதே மாதிரி இந்த புத்தளம் குருநாகல் இந்த மாதிரி பக்கத்தில் உள்ள இந்த பிள்ளைகளை இங்கே வச்சு படித்து கொடுக்கறது. இப்போ எந்த ஒரு நோக்கத்திலும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அந்த மதரசா ஆரம்பிக்கப்படுது. அதுக்குரிய ஒரு சில வேலைகளும் இருக்குது. என்ன சொன்னால் மேலே மதரசா வளாகங்கள் கொஞ்சம் துப்புரவு பண்ண வேண்டியிருக்குது, அதால் முக்கியமாக இளைஞர்கள். அது மாதிரி மதரசாவில் பிள்ளைகளை சேர்த்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த துப்புரவு செய்கிற விஷயத்தை இன்றைக்கு பின்னேரங்களில் பார்த்து செஞ்சு விட்ருங்க. நாளைக்கு ஆரம்பிக்க வைக்கிறதால இன்றைக்கு பின்னேரம் அந்த வேலையை முடித்தா லேசாக இருக்கும். அடுத்தது இந்த மதரசா ஆரம்பித்து நல்ல முறையில் நடக்கணும், அதுக்காக ஒரு சகோதரர்களும் துவா செஞ்சு கொள்ளுங்கள். அதே மாதிரி உங்களோட ஒத்துழைப்புகளும் என்ன என்ன வகையில் அந்த ஒத்துழைப்பு வழங்கியாலுமோ நீங்கள் அதை வழங்கிடுங்க. அந்த பிள்ளைகளோட கண்ணியமாக நடக்கிறது, அவங்க ஏதாவது தவறுகளை செஞ்சு அழகான முறையில் அவங்களுக்கு உபதேசம் செய்கிறது, இதுகளை வச்சுக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் அவங்கள கூப்பிட்டு வச்சு சும்மா தேவையில்லாமல் காய்ச்சிட்டிருக்கிறது, ஃபோன்களை காட்டி அந்த ஃபோன்களில் உள்ள அம்சங்களை அவங்களுக்கு காட்டுறது, இதுகளை தவிர்ந்து கொள்ளணும். தேவையில்லாமல் காய்ச்சிட்டிருக்கிறது, அவங்கள படிப்புகளை கெடுக்கிற மாதிரி நடந்து கொள்வது, ஒரு ஆளை கூட்டாளி பிடிச்சி அவரோட ரொம்ப நெருக்கமாக வச்சு அவங்களோட புழங்கிட்டு இருக்கிறது, இதுகளையெல்லாம் தவிர்த்து கொள்ளணும். அவங்களோட படிப்புக்கும் எங்களால் முடிஞ்ச என்னென்ன ஆதரவுகளை கொடுக்கலுமோ அதுகளை நாங்கள் கொடுக்கறோம். அடுத்தது எல்லார உதவியால் இந்த சத்திய ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பல பகுதிகளுக்கும் அது பறந்துக்கிட்டே இருக்குது. அல்லாஹு தஆலா மென்மேலும் இந்த தீனை உயர்த்திக்கிட்டு தான் போகிறான். எது என்ன நடந்தாலும் இந்த தீன் அல்லாஹு தஆலா உயர்த்தத்தான் செய்யும். கிட்டத்தில் கூட கட்டாரில் இருந்து ஒரு சகோதரர் அப்துல் ஹமீத்னு சொல்லி ஒரு சகோதரர் இஸ்லாத்தை தழுவி கொண்டாங்க. அவர் ஏற்கனவே பல பிரிவுகளில் இருந்து வந்தவரார். அந்த பிரிவுகளை எல்லாம் பார்த்து அவர் இனி ஒதுங்கி இதெல்லாம் பச்சை வழிகள் இஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி இவர் ஒதுங்கி இவங்க ஒரு தனியாக ஒரு குரூப் ஜும்மா செஞ்சு பிறகு வந்து ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தான் சரின்னு பட்டு அதில் எந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒரு குழப்பத்துக்குள்ளே உள்ளாகி இதையும் பார்த்து ஹிபத் ரஹ்மான் அந்த குரூப்பையும் பார்த்து அங்கே பாகிஸ்தான் அதையும் பார்த்து அவர் ஹிபத் ரஹ்மான்ல போய் சேர்ந்துக்கிட்டார். சேர்ந்துட்டு பிறகு அவர் இது சம்பந்தமாக ஆய்வு செஞ்சிருக்கிறார், எது சரி அப்படின்னு ஆய்வு செஞ்ச வகையில் அவருக்கு தெளிவாக விளங்கி இருக்குது. இதுதான் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தான் சத்திய கூட்டம்னு அவருக்கு விளங்கிக்கு. அதில் ஒரு 2 வருஷம் அந்த ஜமாத்தில் இருந்துட்டு அது சுத்தமான வழிகள் அது சொல்லி போட்டு இந்த ஜமாத்துல வந்து நுழைஞ்சிருக்கிறார். மாஷால்லா நுழைஞ்சத்துல இருந்து நல்ல தாவத்துகளை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். குறிப்பா இந்த ஹிபத்து ரஹ்மானோட சேர்ந்து அவங்கள ஜமாத் அவங்களோட சேர்ந்து போன கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அந்த கட்டால இருந்த கொஞ்சம் பேர் அவங்களுக்கு தாவா செய்கிறார். அவங்களுக்கு பல குழப்பங்களை ஏற்படுத்துறாங்க ஹிபத்து ரஹ்மான் அந்த குரூப்பை சார்ந்தவங்க. அப்ப அதுக்கெல்லாம் வந்து தக்க தெளிவான பதிலடிகளை அவர் கொடுக்கிறார். நமக்கு பார்த்த வகையில ஜமாத்துல பழமை வாய்ந்த சகோதரர்களுக்கு கூட இல்லாத விளக்கங்கள் அவர் அந்த விளக்கங்களை கேட்கிற நேரம் இருக்குதுன்னு விளங்கு. அது அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய அறிவும் நாட்டம் எல்லாம் சொல்ல யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு இந்த இஸ்லாத்திலே நல்ல விளக்கத்தை கொடுப்பான்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அவங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அவர் கொடுக்கக்கூடிய பதில் மாஷா அல்லாஹ்னு சிம்ம சுப்பனமா இருக்கும் நல்லா கொடுக்குறாரு. அவரும் பய செஞ்சிருக்கிறாரு. அது மாதிரி அவர மனைவி அவரோட மகன் எல்லாரும் பய செஞ்சு இஸ்லாத்துல நுழைஞ்சிருக்கிறாங்க. அவரோட சொந்த இடம் வந்து குர்நாகல்ல ஒரு இடம் தெரியுமா, குர்நாகல்ல ஒரு பகுதி தான் அவரோட சொந்த இடம். அதே மாதிரி நிசார் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரர், அவர் வந்து ஏத்தாலே தான் அவரோட பிறப்பிடம். ஏத்தாலையிலே படிச்சு வளர்ந்தவரால் 1995 ஆஸ்திரேலியாவுக்கு படிப்புக்காக சென்றவரார். அவர் அதில் படித்து இன்ஜினியராகவும் இருக்கிறார். அப்போ இடைக்கடை இங்கே ஏத்தாலைக்கு வந்து போய் உமரலி உஸ்தாதையும் சந்திச்சிருக்கிறார். சந்திச்சு இந்த மார்க்கம் சம்பந்தமாக அவர் ஆய்வு செஞ்சு தெரிஞ்சிருக்கிறார் ஒரு 15 வருஷமாக. ஆய்வு செஞ்சு இனி பல பிரிவுகளை எல்லாம் போய் மலேசியாவுக்கு போயிட்டு வேற வேற பிரிவுகளை செஞ்சுட்டு எந்த ஒரு பிரிவையும் அவர் உடையல. எல்லாத்தையும் பார்த்துட்டு சத்திய கூட்டம் இதுதான் ஒரு முடிவில் அவர் வந்து இஸ்லாத்தில் நுழைஞ்சிருக்கிறார். அந்த சகோதரர்களுக்காக கட்டாயம் உங்களோட துவாக்களை சேர்த்துக் கொள்ளுங்க. அவங்க உறுதியாக இந்த சத்திய கூட்டத்தில் இருக்கணுங்கிறதுக்காக. அது மாதிரி எங்களோட பாடசாலை நடந்துட்டு வருது தெரியும். இந்த பாடசாலை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நாங்க வந்து தூய்மையான இந்த இஸ்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க ஒரு பிள்ளையான ஒரு ஹராமான வழியில இந்த உலக கல்வியும் கற்றுக்கொள்ள கூடாது என்ற ஒரு நோக்கத்திற்காக நாங்கள் பல சிரமங்கள் கஷ்டங்களுக்கு மத்தியில ஒரு சில ஆசிரியர் ஆசிரியைகளை வச்சு இந்த படிப்பை நடத்திட்டு போறோம். ஏன்னா இந்த படிப்புக்காக வேண்டி ஒரு குடும்பத்துக்கு 700 ரூபா, யார் பிள்ளைகளை சேர்த்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு 700 ரூபா இந்த கட்டணத்தை நாங்கள் வச்சிருக்கிறோம். ஆனா கிட்டத்தட்ட அந்த லிஸ்டை பார்த்தேன் சுபஹானல்லாஹ், அந்த 700 ரூபா கொடுக்க வேண்டியவங்க எத்தனையோ பேர் வருஷ கணக்கில் கொடுக்காம இருக்கிறான். எப்படி அந்த மதரசாவ அந்த ஸ்கூலை நடத்துறது? சிலவங்க 2-3 வருஷம் சொல்லி 1000 கணக்கில் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்ப நாங்க வந்து ஒரு எந்த ஒரு தனியார் உதவியும் இல்லாம அரசாங்க உதவி இல்லாம ஒரு சின்ன ஒரு சம்பளத்தை கொடுத்து இந்த ஸ்கூலை நாங்க நடத்துறோம். ஏன் நம்மட பிள்ளைகள் வேற பக்கங்கள்ல போயிட்டு வழிகட்டு போயிடக்கூடாது? ஏன்னா நிறைய பிள்ளைகள் வேற படிப்புகள் அங்கே போனது முழுக்க முழுக்க அந்த சிந்தனைகளே அவங்களோட தலையில ஏறி மார்க்கத்தை பத்தி நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படியான பிள்ளைகள் இருக்கிறத நாங்க பாக்குறோம். அப்படி அவங்களோட அந்த ஒரு சூழ்நிலையில திசை மார்க்கத்தையும் கொடுத்து உலக கல்வியும் கொடுத்து நாம கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு எங்களோட ஸ்கூல்ல நடத்தப்படக்கூடிய பரீட்சை தாள்கள் கூட இந்த வடமேல் மாகாண அந்த தேர்தல் அதாவது பரீட்சை திணைக்களங்களால் வெளியிடக்கூடிய அந்த பேப்பர் தான். வேற எங்களுக்கு இந்த ரொம்ப தரம் குறைஞ்சி லேசான கேள்விகள் அப்படி தந்தது இல்லை. அப்ப நாம எங்களை இந்த குறைஞ்ச ஊதியங்களை வச்சு தரமான கல்வியை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மாஷா அல்லாண்டு அந்த ஸ்கூல்ல வெளிய ஸ்கூல் அரசாங்க பாடசாலைகள்ல படிக்கக்கூடியவங்க படிச்சு கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் பார்த்து இவங்களோட ரிசல்ட்டை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இவங்களோட படிப்புகள் இருக்குது. இதுல நாங்க என்ன செய்ய வேண்டியதுன்னு சொன்னா அரசாங்க பாடசாலைகளுக்கு அனுப்புறவங்களே மாசத்துல 1000 கணக்கில் செலவழிக்கிறாங்க அவங்களோட பிள்ளைகளுக்காக. அந்த செலவு இந்த செலவு அப்படின்னு செலவழிக்கிறாங்க. அதே நேரத்தில் எங்களுடைய ஸ்கூலுக்கு மாசம் 700 ரூபா ரொம்ப ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு கட்டணம் அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி நாம ஆதரவு இல்லாட்டி எப்படி இந்த ஸ்கூலை நாங்க கொண்டு போறது? ஆனா உண்மையிலேயே சரியான ஆதரவை எல்லா பெற்றோர்களும் கொடுத்தாங்கன்னு சொன்னா இதை விட சிறப்பான ஒரு கல்வி அமைப்பை அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனா சரியான ஒரு ஆதரவை கொடுக்கணும். நீங்களும் கொடுத்து பிள்ளைகள் யார் படிக்கிறா அவங்க தான் கொடுக்கணும் இல்லை, அவங்க அல்லாதவங்களும் அவங்களோட பேர்களை பதிவு செஞ்சு கொடுக்கலாம். ஏன் எங்களோட பணத்துல இன்னொரு பிள்ளை படிக்குது, அந்த பிள்ளை கல்வியை தேடிக்குது, அதன் மூலமாக இந்த உலகத்தில் நாங்கள் மரணித்துக்கு பிறகு கூட அதில் பிரயோஜனம் இருக்குது. அதால வந்து இந்த கட்டணம் யார் யார் செலுத்த இருக்குதோ அவங்க அந்த கட்டணங்களை சரியா கொடுத்துருங்க, பாக்கி வைக்காதீங்க. சிலவங்க பாக்கி வச்சுட்டு வச்சுட்டு வர ஒரு தொகை ஆகியர் என்னென்று கொடுக்கறது, இதுலயே அவங்கள காலம் பேர். அப்ப நீங்க மாசம் மாசம் முடிய கொடுக்கறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்து எவ்வளவு ஆசிரியர் கொடுத்துருங்க, குறைஞ்சது ஒரு ரெண்டு மாசத்துக்கு கொடுத்து பழச்சில ஒண்ணு புதுசுல ஒண்ணு ஆசிரியர் கழிச்சிட்டு வந்துருங்க. அப்பதான் அந்த ஸ்கூல் நிர்வாகத்தை கொண்டு போகலாம். அடுத்தது வந்து பன்னவ ஜுனைதி, இவர விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம ஏற்கனவே பல முறப்பள்ளிகளையும் சொல்லியிருக்கிறோம். இவருக்கு நாம பல கடிதங்களை கொடுத்திருக்கிறோம். அதாவது வந்து சொன்னீங்க, நீங்க தொழுகைக்கு மாறில்ல, ஜும்மாவுக்கு மாறுதில்ல, அது மாதிரி ஜமாத்துல சிறுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு தெரியுறீங்க. அப்ப வந்து என்ன உங்க சிறுக்கு இருக்குது, என்ன பிழை இருக்குதுங்கிறத சொல்லுங்க, சரினா நாம ஏத்துக்கிடுவோம். பிள்ளை நீங்க விளங்குகிற பிள்ளையா என்ன, நாம உங்களை திருத்துவோம்னு சொல்லி அவரு நாங்க நினைக்கிற ஒரு 10 தடவைக்கு மேல அவரை கூப்பிடுறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கோம். இனி தகவல் கொடுத்து கொடுத்து பார்த்து சரி வராம கடிதம் மூலமாக கூட நாம அவருக்கு தகவல் கொடுத்தோம். ஒரு கிட்டத்தட்ட 2-3 மாசமா அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு முறை ஆசிரியர் சந்திச்சுக்கிறோம்னு முயற்சி செய்யறோம், கொடி தர மாட்டேங்கிறார். அப்ப கடைசியா நோன்புக்குள்ள ஒரு கடிதம் ஒண்ணு கொடுத்திருந்தோம், இது உங்களோட கடைசி கடிதம், பல கடிதங்களுக்கு நீங்க ஆன்சர் தரவே இல்லை, அப்ப இதுக்காக சரி நீங்க வந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கும் அவர் வரையில்லை. அப்ப ஒரு கிழமண்ட ஒரு தவணையை கொடுத்தோம், அந்த கிழமையிலும் விஷயம் நடக்கல. ஒரு சில சகோதரர்கள் பொறுப்படுத்தாங்க, அவங்களும் அந்த விஷயத்த சரியாக செய்யல. அவரு பன்னவ ஜுனைதீன் ஜமாத் முஸ்லிமினுடைய கட்டுப்பாட்டுல இல்லை. இந்த ஒரு விஷயத்த சகோதரர்களுக்கு அறிவிச்சு கொள்றேன். பய செஞ்சவங்களோட லிஸ்ட் கொஞ்சம் இருக்குது.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 2018 5 12 ஏத்தாலையில் நடந்த தர்பியாவில் பைஅத்து செய்து ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் நுழைந்தவர்களின் விவரம். ஆண்கள் ஹுதைஃபா புத்தளம், அப்துல்லா புத்தளம், ருஷைத் புத்தளம், முஆத் புத்தளம், நஸ்மி புத்தளம், அசீன் ஏத்தாலை கொலனி, முஆத் ஏத்தாலை கொலனி, இர்ஃபான் ஏத்தாலை கொலனி, ரஃபீஸ் ஏத்தாலை கொலனி, ஃபவாத் ஏத்தாலை கொலனி, முஃபைஸ் ஏத்தாலை, ஹாசிர் ஏத்தாலை, ரிஃப்தி ஏத்தாலை, சைஃபுல்லா பூலாச்சேனை, மயீஸ் பூலாச்சேனை, முகம்மத் மதுரங்குலி, அசாம் நாகவில், ரிஷாத் நாகவில், நிஃப்ராஸ் நாகவில், முர்சித் நாலாங்கட்டை, ஃபர்சாத் மன்னார், முன்சித் மன்னார், முன்சிக் மன்னார், இன்ஹால் மன்னார், அரபாத் ஹிதாயத் நகர், வபீக் நிந்தவூர், அம்ஜத் கொழும்பு, ஷுக்ரி கொழும்பு, துல்கர்னைன் கொழும்பு, சியான் கொழும்பு, அஸ்வர் கெக்குமுகொல்ல, அனஸ் கண்டி. பெண்கள் ரதா புத்தளம், சஹிலா புத்தளம், ரிஃப்னா ஏத்தாலை கொலனி, ரிஃபாக்கா ஏத்தாலை கொலனி, சஹிலா ஏத்தாலை கொலனி, ரபுஹா ஏத்தாலை கொலனி, ஃபஸ்லின் ஏத்தாலை கொலனி, முன்சிஃபா ஏத்தாலை கொலனி, ஜன்னத் டிவி ஏத்தாலை கொலனி, ஜிமா ஏத்தாலை, ஹனா ஏத்தாலை, முஹ்சினா பூலாச்சேனை, ஜமரியா பூலாச்சேனை, சஃப்னா நரக்கல்லி, ஜன்னத்தும்மா பள்ளிவாசல் துறை, நூர் நிசா கரம்பை, சஜீஹா நாகவில்லு, முஃபஸ்ஸிரா மன்னார், புஷைரா பூனைச்சிக்குளம், மணிஹா பூனைச்சிக்குளம், பாசிரா பூனைச்சிக்குளம், ஃபாத்திமா பானகமுவை, மணிஹா பானகமுவை, ஹப்சா தர்கா டவுன், ரஸ்மியா தர்கா டவுன், உம்மு மிஸ்ரியா நீர்கொழும்பு. தர்பியாவுக்கு பிறகு பையத்து செய்த ஆண்கள் ரசான் ஏத்தாலை கொலனி, ஜெரீர் ஏத்தாலை கொலனி, அப்துல் ஹமீத் குருநாகல், நிசார் திகலி ஆஸ்திரேலியா, அரூஸ் ஏத்தாலை, முக்சித் பூனொச்சி. பெண்கள் மும்தாஜ் ஹுஸ்மியா குருநாகல், ஃபாத்திமா சஹானியா குருநாகல், அமீன் மனைவி, தில்லையடி மஹதியா ஏத்தாலை. இப்படிக்கு ஏ ஜசீம் அமீர் ஜமாத்துல் முஸ்லிமீன். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி.